நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
கேளமாய் ஒரு சாமியமும் இளஜா கடல் மூழ்கிய தீயரமை
கண்ணீரியன்
பற்றுகிலே என்னை பற்றிய பற்றுகிடா
மிகவும் பிரியமானவர்களே, இன்று முதல் நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை படிக்க இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்னும் வசனம் இப்புத்தகத்தின் தலையங்கமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து, விசுவாசம், நித்திய ஜீவன் ஆகிய மூன்று வார்த்தைகளும் இப்புத்தகத்தின் முக்கியமான வார்த்தைகளாகும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை எடுத்துக் கூறும் மற்ற மூன்று சுவிசேஷங்களில் நின்று பல விதத்தில் மாறுபட்டு காணப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் வாசிக்கிறவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் எளிய நடையில் எழுதப்பட்டிருந்தாலும் சிறந்த இறையியல் நிபுணர்களும் அளக்க முடியாத ஆழம் நிறைந்த பொருள் கொண்டதாக உள்ளது. இப்புத்தகத்தின் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் படிக்க துவங்குவதற்கு முன் இப்புத்தகத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். உதாரணமாக, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என்று கூறும் யோவான் 14:20 எடுத்துக்கொள்வோம். இதில் இரண்டு சொற்றொடர் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகள் தமிழ் புரிந்து கொள்ள கடினமுள்ள வார்த்தைகள் அல்ல. இந்த இரண்டு சொற்களையும் தனித்தனியே புரிந்து கொள்வது எளிதாகும். நீங்கள் என்னில் என்பது இரட்சிப்பை குறிக்கிறது என்றும், நான் உங்களில் என்பது பரிசுத்தமாக்குதலை குறிக்கிறது என்றும் பொருள்படுத்திவிடலாம். ஆனால் இப்பதங்களின் முழு அர்த்தத்தையும் அர்த்தத்தின் ஆழத்தையும் புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒன்றாகும். யோவான் ஆன்மீக இரகசியங்களின் ஆழங்களை தன் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார் என்று ஒரு வேத பண்டிதர் கூறுகிறார். முதலாவது, இப்புத்தகத்தை எழுதிய யோவான் இயேசுவின் சீஷனான யோவான் தான் என்பதற்கு நேரடியான தெளிவுகள் எதுவும் இந்த புத்தகத்தில் இல்லை. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று ஆக்கியோன் தன்னை குறித்து எழுதுவதை யோவான் 13:23, 19:26, 20:2, 21:7, 20 நாம் காணலாம். மேலும் இந்த சீஷன் தான் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகிய நிருபங்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதியவர். சிலர் அதற்கான தெளிவான ஆதாரங்களை தேடுவதில் தங்கள் நேரத்தை செலவிடுவதையும் அதிக சந்தேகங்களை வளர்த்துக் கொள்வதையும் நாம் காணலாம். ஆனால் நாம் இயேசுவின் அன்பான சீஷன் யோவான் தான் இந்த சுவிசேஷத்தை எழுதினார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இரண்டு ஆதாரங்கள் போதுமானது. ஒன்று, ஒரு வேத ஆராய்ச்சியாளர் வெட்டிக்கன் நூல் நிலையத்தில் பழைய மூலப்பிரதிகள் ஒன்றை கண்டுபிடித்தார். அதில் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த பாப்பியாஸ் என்ற சீஷன் யோவான் தான் இந்த சுவிசேஷத்தின் ஆசிரியர் என்று எழுதியுள்ளார். இரண்டாவதாக, கிபி 200 வாழ்ந்த அலெக்சாந்திரியா நாட்டிலுள்ள கிளமெண்ட் என்பவர் யோவானின் நண்பர்கள் அவரை வற்புறுத்தியதால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த ஆன்மீக சுவிசேஷத்தை எழுதினார் என்று கூறியுள்ளார். ஆதலால் நமக்கு யோவான் தான் இந்த சுவிசேஷத்தை எழுதினார் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. இந்த சுவிசேஷம் எழுதப்பட்ட காலம் கிபி 85 முதல் 90 இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. சிலர் இது கிபி 100 எழுதப்பட்டது என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது, மார்க்குத்தன் சுவிசேஷத்தில் மிகவும் சுருக்கமாக இயேசுவை ஒரு ஊழியக்காரனாக சித்தரித்து எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து மத்தேயு தன் சுவிசேஷத்தை யூதர்களுக்காகவே இயேசுவை ராஜாவாக சித்தரித்து எழுதுகிறார். லூக்கா தன் சுவிசேஷத்தை மிகவும் ஆராய்ந்து தொகுத்து ஒரு கிரேக்க அதிகாரிக்கு இயேசுவை மனுஷகுமாரனாக சித்தரித்து எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா தனது சுவிசேஷத்தில் சுவிசேஷம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டார்கள் என்கிறார். அப்படியானால் யோவான் சுவிசேஷம் எழுத வேண்டிய அவசியம் என்ன என்பது ஒரு கேள்வியாகும். கிபி 100 இது எழுதப்பட்டது என்று கணக்கிடும் போது மற்ற அப்போஸ்தலர்கள் மரித்து போனார்கள், புதிய ஏற்பாட்டை எழுதியவர்களும் மரித்து போனார்கள், யோவான் மாத்திரம்தான் உயிரோடு இருந்தார். அநேக தவறான உபதேசங்கள் சபைகளுக்குள் வரத் தொடங்கிற்று. அப்போஸ்தலர் 20:29-30 பவுலப்போஸ்தலன் இதை எச்சரிப்பதை நாம் காணலாம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அதுபோல மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கும் கொள்கை சபையில் பரவத் துவங்கியது. அந்த மாறுபாடான உபதேசத்தின் விசுவாசம் என்னவென்றால், இயேசு தேவனாயிருந்தார், ஆனால் அவர் முழுவதும் மனிதனாக வரவில்லை. அப்போஸ்தலர்கள் இயேசுவை கண்டதாக கூறுகிறார்கள், ஆனால் அவருடைய தோற்றத்தை தான் கண்டார்களே ஒழிய அவரை காணவில்லை என்று மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிறார்கள். இந்த துர் உபதேசத்தை தடுத்து நிறுத்த யோவான் இந்த ஆன்மீக சுவிசேஷத்தை அன்றைய சபை மூப்பர்களின் வேண்டுதலுக்கு இணங்க எழுதியுள்ளார். ஏனெனில் அந்த சபைக்கு அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் வளருவதற்கு ஆழமான சத்தியங்கள் தேவைப்பட்டது. ஆதி திருச்சபையில் வாழ்ந்த அகஸ்டின் என்ற பரிசுத்தவான் யோவான் தனது ஆன்மீக கண்ணோட்டத்தில் கழுகுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார். ஏனெனில் கழுகு உயர பறப்பது போல மற்ற மூன்று சுவிசேஷங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் நம்முடைய இருதயங்களையும் உயர எழும்பச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று எழுதுகிறார். உயரமான அனுபவத்துக்குள் விசுவாசியை எடுத்துச் செல்வதுதான் இதன் நோக்கமாகும். நாம் யோவான் சுவிசேஷத்தை வாசிக்க துவங்கும் போது பெத்லகேமையும் முன்னணையையும் யோவான் நமக்கு காட்டவில்லை. இயேசுவின் பிறப்பை கொண்டாடவும் நம்மை அவர் அழைக்கவில்லை. இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் போது ஆன்மீக ஆழத்துக்கு கடந்து செல்வதில்லை. யோவான் நம்மை ஆன்மீக ஆழங்களுக்குள் கொண்டு செல்ல விரும்புவதால் நம்மை நித்தியத்தின் மௌனத்துக்குள்ளும் ஆகாய விரிவின் வெறுமைக்குள்ளும் ஆதி இல்லாத ஒரு ஆரம்பத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறார். ஆதியில் வார்த்தை இருந்தது என்று யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் துவங்குகிறது. 30 கோடி ஆண்டுகளுக்கு முன் உலகம் உருவாயிற்று என்று பலர் கருதுகிறார்கள். இதுவும் கற்பனையாகத்தான் தோன்றுகிறது. ஏனெனில் அதைவிட அநேக ஆண்டுகளுக்கு முன் அது தொடங்கியிருக்க வேண்டும். அப்படியானால் நித்தியத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற ஒரு கேள்வி மனதில் எழும்பலாம். தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நித்திய காலமாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மனித அறிவில் நம்மால் செல்லக்கூடிய அளவுக்கு நாம் பின்னோக்கி சென்று ஆதியிலே என்று நாம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அங்கு அனாதியாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று இந்த ஆதியின் நிகழ்காலத்தை குறிக்காமல் அந்த ஆதியில் கடந்த காலத்தை குறிக்கிறது. அதாவது ஆதி என்று ஒன்று சிந்திக்கப்படுவதற்கு முன்பே வார்த்தை இருந்தது. யோவான் முதலாம் அதிகாரம் 3 வசனத்துக்கு வரும் முன்பே பல கோடி ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் கூறுகிறார். இன்னும் 14 வசனத்தில் வரும்போது மீண்டும் ஒரு திருப்பத்தை அவர் கூறுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அவர் கூறுகிறார். இது அறிவாளிகளுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. தேவன் பரிசுத்தர், வஸ்துக்கள் எல்லாமே பாவம் நிறைந்தது. பரிசுத்தராகிய தேவன் பாவம் நிறைந்த சரீரத்தில் வர முடியாது என்று வாதிக்கும் மக்களுக்கு இது நம்ப முடியாத ஒன்று. ஆனால் யோவான் இன்னும் ஒருபடி கடந்து செல்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று யோவான் முதலாம் அதிகாரம் 18 வசனத்தில் கூறுகிறார். மனிதன் அவரை கண்டு அவரை அறிந்து கொள்ளும்படி அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் நித்தியத்திலிருந்து வந்த தொடக்கம் என்று ஒன்று இல்லாத குமாரனானவர். வைத்தியன் லூக்கா அவரை ஆய்வு கண்ணாடியில் ஆய்ந்து பார்க்கிறார். லூக்காவின் முடிவுக்கே யோவானும் வந்தாலும் யோவானின் அணுகுமுறைகள் வேறுபட்டு காணப்படுகின்றன. அது விஞ்ஞானபூர்வமான ஒன்றல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை விசுவாசிப்பதினால் அதை அவர் மீண்டும் எடுத்துக் கூற விரும்பவில்லை. ஆதலால் அந்த விசுவாசி யோவான் சுவிசேஷத்தை படிக்க துவங்கும் போது சொல்லி முடியாத மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பெற்றுக்கொள்வதை காணலாம். விசுவாசிகள் விசுவாசத்தில் வளரவும் தவறான உபதேசங்களுக்கு தப்பித்துக் கொள்ளவும் எழுதப்பட்ட இந்த சுவிசேஷத்தில் மற்றொரு ஆச்சரியம் அடங்கியுள்ளது. இயேசுவை அறியாதவர்களும் அறிந்து கொள்ளவும் விசுவாசத்துக்குள் கடந்து வரவும் இந்த சுவிசேஷம் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பான்மையான விசுவாசிகள் இது மிகவும் எளிதான ஒரு சுவிசேஷம் என்று கூறுவது மாத்திரமல்ல, மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவிசேஷம் என்று கூறுகிறார்கள். யோவான் சுவிசேஷத்தை எழுதிய நோக்கத்தை யோவான் 20:30-31 கூறுகிறார். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறுகிறார். இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை விசுவாசிக்கும்படியாக மாத்திரமல்ல, விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இது எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக இப்புத்தகத்தை படிக்கும் போது ஒவ்வொரு அதிகாரத்திலும் 3 கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும். முதலாவது, இந்த அதிகாரத்தில் இயேசு யார்? இரண்டாவது, விசுவாசம் என்றால் என்ன? மூன்றாவது, நித்திய ஜீவன் என்றால் என்ன? இந்த மூன்று கேள்விகளுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் விடையை நாம் காண முடியும். ஏனென்றால் யோவான் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவை வெவ்வேறு சித்திரங்களால் வெளிப்படுத்தும் ஒரு கலைக்களஞ்சியமாக வடிவமைத்துள்ளார். ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளும் கடந்து செல்லும் போது இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, விசுவாசம் என்றால் என்ன என்றும், நித்திய ஜீவன் எப்படி பெற்றுக்கொள்வது என்றும் நாம் கண்டுகொள்ள முடியும். இதன் மூலமாக அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து வந்தாலும் இது விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட புத்தகம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. விசேஷமாக யோவான் 13 முதல் 17 வரை விசுவாசிகளுக்கு மட்டும் என்று சிறப்பு தலைப்பு கொடுத்தால் நல்லது. ஏனென்றால் அது விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட பகுதி. இயேசு தன் சீஷர்களை மேல்வீட்டறையில் அழைத்துச் சென்று அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு போதனையும் இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியனின் ஜெபமும் இங்கு இடம்பெறுகிறது. இவை சீஷர்கள் விசுவாசத்தில் ஆழமாக வளருவதற்காக கொடுக்கப்பட்ட போதனைகளாகும். மற்ற சுவிசேஷங்களில் இந்த பகுதி இடம்பெறவில்லை. ஏனென்றால் அவை இயேசுவின் நற்செய்தியை எடுத்துக் கூறும் நோக்கத்துடன் எழுதப்பட்டவைகளாகும். அவை இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர் என்று பறைசாற்றுகின்றன. அப்படியானால் யோவான் அப்படி கூறவில்லையா என்று கேட்கலாம். ஆம், யோவானும் அதைத்தான் கூறுகிறார். ஆனால் அவரது பிரதான நோக்கம் விசுவாசிகளை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதே ஆகும். மற்ற மூன்று சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவின் கலிலேயா ஊழியத்தை அதிகமாக கூறும் போது, யோவான் மாத்திரம் இயேசுவின் எருசலேம் ஊழியத்தை முக்கியப்படுத்தி கூறுகிறார். மற்ற மூன்று சுவிசேஷங்களும் இயேசுவின் கடைசி வார செய்திக்கு ஒரு சில அதிகாரங்களை ஒதுக்கியிருந்தாலும், யோவான் தன்னுடைய 21 அதிகாரங்களில் 10 அதிகாரங்களை, அதாவது சுமார் 50% இயேசுவின் கடைசி வார செய்திகளுக்காக ஒதுக்கியுள்ளார். அது மாத்திரமல்ல, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மற்ற சுவிசேஷங்களில் கூறப்பட்டிராத அளவு யோவான் எழுதியுள்ளார். பவுலோபோஸ்தலன், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று 2 கொரிந்தியர் 5:17 கூறுகிறார். உயிர்த்தெழுந்தவராகவே அவரை யோவானும் பார்க்கிறார். அதற்காக அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை 7 வெளிப்படுத்துவதை நாம் காண முடியும். முதலாவது, இயேசு மகதலேனா மரியாளுக்கு தோட்டத்தில் தரிசனமானதை யோவான் வர்ணிக்கிறார். இரண்டாவதாக, தோமா இல்லாத போது சீஷர்களுக்கு மேல்வீட்டறையில் இயேசு தரிசனமாகிறார், அதை அவர் எடுத்து கூறுகிறார். மூன்றாவது, அந்த மேல்வீட்டறையில் தோமாவுடன் சீஷர்களுக்கு அவர் தரிசனமாவதை வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து 21 கலிலேயா கடற்கரையில் இயேசு சீஷர்களுக்கு தரிசனமானது 4வது காட்சியாகும். அன்று பல சீஷர்கள் மீன்பிடிக்க சென்றிருந்தார்கள். இயேசு கடற்கரையில் அவர்களை கூப்பிட்டு, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அதாவது, ஏதாவது மீன் பிடித்தீர்களா என்று கேட்கிறார். நம்மையும் பார்த்து ஒரு நாள் இந்த கேள்வியை இயேசு கேட்கப் போகிறார். மீன்பிடிக்க அவர் கொடுக்கும் முறையையே பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும். 5வதாக, இயேசு அவர்களுக்கு காலை உணவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் காட்சியை யோவான் சித்தரிக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆன்மீக போஜனம் அவர் நமக்காக ஆயத்தம் செய்து காத்திருக்கிறார். காலையில் மாத்திரமல்ல, இரவிலும் ஆன்மீக ஆகாரம் நமக்கு தருகிறவர் அவர் என்பதை இது சித்தரிக்கிறது. அதைத் தொடர்ந்து சீமோன் பேதுருவிடம், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கும் காட்சியை யோவான் எடுத்து கூறுகிறார். இந்த கேள்விக்கு பதில் கூறுபவர்கள் மாத்திரம் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். அவரை நேசிப்பவர்கள் அவரால் பயிற்றுவிக்கப்பட உபயோகிக்கப்பட தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். கடைசியாக இயேசு பேதுருவிடம் அவன் தனக்காக பாடுபட்டு மறிக்க வேண்டும் என்பதை கூறுவதையும் காண்கிறோம். அதே வேளையில் யோவானை குறித்தும் இயேசு கூறுவதை பார்க்கிறோம். நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று இயேசு கேட்கிறார். அதாவது, இந்த யோவான் சுவிசேஷத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுத தேவன் சித்தம் கொண்டார். உயிர்த்தெழுந்தவராக 7 இயேசுவை யோவான் சித்தரித்திருப்பது இன்று விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரருக்கும் விசுவாசத்தில் வளர பயனுள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலே உலகம் முழுவதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இது கீழ் தேசமெங்கும் பரவி இருந்தது. உலகத்தை ஆளுபவர் யூதேயாவில் தோன்றுவார் என்று ஓர் எதிர்பார்ப்பு இருந்தது. சீன தேசத்திலிருந்து அன்று பக்தர்கள் மேசியாவை கிபி 33 தேடினார்கள் என்று ஒரு வேத பண்டிதர் கூறுகிறார். ஆன்மீக தாகம் நிறைந்த கீழ் நாடுகளிலிருந்து எருசலேமிற்கு சென்ற சாஸ்திரிகள், யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று கூறியதை மத்தேயு 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட ஒன்றாகும். அதோடு கூட அது கீழ்நாட்டவருக்கும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஒன்றாகும். ஆன்மீக தாகமுள்ள கீழ்நாட்டிலிருந்து இயேசுவுக்கு படைக்கப்பட்ட பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் இவை ஆன்மீக அர்த்தமுள்ளவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்மீக தாகத்துடன் ஆன்மீக தேவையையும் இங்கு நாம் பார்க்கிறோம். எங்களுடைய முயற்சிகளினால் பெற்றுக்கொள்ள முடியாத இரட்சிப்பு எங்களுக்கு வேண்டும் என்பவர்களுக்கு யோவான் சுவிசேஷம் இரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது. உன்னதத்தின் மகிமையிலிருந்து தேவன் வெளிப்பட்டார், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் கூறுகிறார். தேவன் பரிசுத்தமானவர், அவர் பாவத்தோடு ஐக்கியம் கொள்ள மாட்டார் என்பதை யோவான் தேவாலயத்தின் சுத்திகரிப்பின் மூலமாக எடுத்து கூறுகிறார். ஒரு யூத அதிகாரி ஒரு இரவு வேளையில் இயேசுவினிடத்தில் வந்ததை யோவான் மாத்திரம்தான் கூறுகிறார். வேதத்தை குறித்து எல்லாவற்றையும் அறிந்த அவனிடம் இயேசு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறுவது மனிதன் பழைய மூட நம்பிக்கைகளை ஒழித்து புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. இயேசு மனித வழக்கங்களை சீர்திருத்த அல்ல, நீதி என்னும் புது வஸ்திரத்தை கொடுக்க வந்தார் என்பதை யோவான் கூறுகிறார். தேவனிடத்தில் பெண்களுக்கான சிறப்பு இடத்தை யோவான் சுவிசேஷத்தில் நமக்கு காட்டுகிறார். இயேசு ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். திருமண வீட்டிற்கு இயேசு சென்று சிறப்பித்ததை, அதை ஆசீர்வதித்ததை யோவான் கூறுகிறார். கேள்விக்குரிய சமாரிய ஸ்திரீயுடன் இயேசு பேசுவதையும் அவளை நீதிக்குட்படுத்துவதையும் யோவான் எடுத்து கூறுகிறார். விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கும் இயேசு கொடுக்கும் மன்னிப்பு பெண்களுடைய ஆத்மாவை குறித்தும் அவருக்கு இருக்கும் கவனத்தை எடுத்து காட்டுகிறது. இந்த சுவிசேஷத்தின் சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். முதலாவது, மத்தேயு மார்க்கு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை அதிகமாக விவரித்து கூறுவதை நாம் காணலாம். லூக்கா சுவிசேஷம் ஓமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் நாம் காணலாம். ஆனால் யோவான் இவ்விரண்டையும் முக்கியப்படுத்தவில்லை. இரண்டாவதாக, யோவான் கூறும் ஒவ்வொரு அற்புதங்களும் ஒரு அடையாளமாகவும் ஒரு உண்மையை விளக்கிக் கூற பயன்படுத்தப்பட்டதாகவும் காணலாம். உதாரணமாக, அவர் 5000 பேரை போஷித்தது இயேசு ஜீவ அப்பம் என்பதை விளக்குவதாக உள்ளது. மூன்றாவதாக, யோவான் சுவிசேஷத்தில் உவமைகள் கூறப்படவில்லை. யோவான் 10:6 உவமை என்ற வார்த்தை ஒரே ஒரு முறை இடம்பெறுகிறது. இதையும் நாம் உவமையாக கருத வேண்டிய அவசியமில்லை. இது நல்ல மேய்ப்பனின் போதனையின் ஒரு பகுதியே ஆகும். யோவான் தன் சுவிசேஷத்தை சம்பவங்கள் இடம்பெற்ற நாட்களின் வரிசையில் எழுதியுள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். 3 நாளிலே, அடுத்த நாளிலே என்று அவர் துவங்குவதை நாம் காண முடியும். யோவான் சுவிசேஷத்தில் மற்றும் ஒரு முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை யோவான் மிகவும் முக்கியப்படுத்தி கூறுவதாகும். அதேவேளையில் அவருடைய மனிதத்துவத்தையும் முழுமையாக நாம் இந்த யோவான் புத்தகத்தில் காணலாம். அவருடைய தாகம், அவர் கண்ணீர் விட்டது ஆகியவற்றை யோவான் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இந்த சுவிசேஷத்தில் இயேசு என்ற பெயர் கிறிஸ்து என்ற இணைப்பெயர் இல்லாமல் வருவதை கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை எடுத்துக்கூற முற்படும் யோவான் இயேசு கிறிஸ்து என்று இணைத்து ஏன் கூறவில்லை என்று நினைக்க தோன்றும். அவர் இயேசு என்ற பெயரை உபயோகிப்பதன் காரணம் என்னவெனில், தேவன் மனிதன் ஆனார் என்பதே ஆகும். இந்த சுவிசேஷம் மிகவும் முக்கியமான ஒரு மாற்றத்தை யோவான் 16:28 எடுத்து கூறுகிறது. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்று இயேசு கூறுகிறார். அதாவது தேவன் மனிதன் ஆனார் என்பதாகும். இதுதான் இப்புத்தகத்தின் மகா பெரிய உண்மை. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நித்திய ஜீவனை கொடுக்க வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது தேவனே, உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். அவரை ஆழமாக விசுவாசிப்பதன் மூலமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பாதைக்கு நல் தீபமே பாக்கியர் விரும்பும் தேனே பாதைக்கு நல் தீபமே பாக்கியர் விரும்பும் தேனே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி புன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே புன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே துன்பக் காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே துன்பக் காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே
எங்கள் முகவரி வேத ஆராய்ச்சி விஸ்வவாணி தபால் பெட்டி எண் 34 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத ஆராய்ச்சி விஸ்வவாணி தபால் பெட்டி எண் 34 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை யோவேல் 2:26
மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.